அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 17 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை அரசு கொண்டுவரவிருந்த இனங்களுக்கு இடையில் வெறுப்பை தூண்டும் கருத்துக்களை தெரிவிப்பதை தடை செய்யும் சட்டத்தை திரும்பப் பெறுவதாக அரசு இன்று அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். சென்னையில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பல குடியிருப்பு பகுதிகளில் இன்னமும் வெள்ளம் வடியாத சூழல் நீடிப்பது ஏன் என்பதை ஆராயும் செய்தி தொகுப்பு.
கிட்டத்தட்ட 29 இன்னை வரைக்கும் இந்த அரசாங்க ஊழியரோ அரசாங்க அதிகாரிகளோ யாருமே இங்க வந்தது கிடையாது. ஆனா மோட்டர் மட்டும் வச்சிருக்காங்க, ராம்கோ கம்பெனி கொடுத்துருக்கான் இந்த தண்ணியை எடுக்க சொல்லி. ஆனா இது வரைக்கும் எந்த அதிகாரியும் எட்டி பாக்கல.
சென்னை வெள்ளத்தில் தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த ஒரு பார்வை.
சேதம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இப்போ அந்த ஃபிளட் கம்பெனி, இப்போ எங்களோட கம்பெனியில வந்து ஃபுல்லா ஒரு 4 வரைக்கும் தண்ணி பூந்து, மிஷினோட அந்த டிரைவ்ஸ் இதெல்லாம் தண்ணி பூந்து மிஷின் வந்து ரொம்ப பாதிப்பாயிடுச்சு.
பன்னாட்டு கண்ணோட்டம், அறிவியல் செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
மருந்து விற்பனையை முன்னெடுக்கும் சர்ச்சைக்குரிய தொழிலதிபரான மார்ட்டின் ஸ்கலி அமெரிக்க FBI காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பற்றுச்சீட்டுக்கான மருந்துகளுக்கு அதிக விலைக்கு உத்தரவிட்டமை மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. 32 வயதான இவர் தற்போது நியூயார்க்கில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிக லாபமும் அதே நேரத்தில் அதிக முதலீடும் இருக்கக்கூடிய நிதி மோசடி மற்றும் அவரது தலைமையில் முன்னறியங்கிய மருந்து நிறுவனத்தில் நடந்த மோசடி போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்தே மத்திய புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டார்.
லிபியாவில் பல ஆண்டுகால சண்டையினை நிறுத்தி ஒரு தேச ஒற்றுமை அரசாங்கத்தை நிறுவ ஐநா மத்தியஸ்தம் செய்த உடன்படிக்கையில் லிபிய பிரதிநிதிகள் கையெழுத்திட்டுள்ளனர். ஆனால் மொரோக்கோவில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி நடப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் லிபியாவின் 2 போட்டி பாராளுமன்றங்களின் தலைவர்கள் ஒப்பந்தத்தை நிராகரித்தனர். இதில் கையெழுத்திடுவோர் தங்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் என்று அவர்கள் கூறினர். இந்த கையெழுத்திடும் நிகழ்ச்சி ஒரு புதிய அரசியல் பயணத்தின் முதல் கட்டமாகும் என்று ஐநா தூதர் மார்ட்டின் கோப்லர் கூறினார்.
Our aim is to bring stability and security to Libya.
லிபியாவில் இஸ்லாமிய அரசுக்குழுவின் அதிகரிக்கும் அச்சுறுத்தலை ஒரு தேச ஒற்றுமை அரசாங்கம் நிறுவப்பட்டால்தான் எதிர்கொள்ள முடியும் என்று சர்வதேச சமூகம் நம்புவதால் இந்த நடவடிக்கையில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
ரஷ்ய ராணுவ படையினர் கிழக்கு யுக்ரைனில் இருக்கின்றனர் என்பதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த படையினர் மோதல்களுடன் தொடர்புபடவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெறும் தனது வருடாந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர் முன்னிலையில் பேசிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இதன் போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். சிரியா விவகாரம் தொடர்பில் அமெரிக்காவுடன் உடன்பாடு ஒன்றுக்கு வருவது தொடர்பில் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் டொனால்டு டிரம்ப் திறமையான சிறந்த மனிதர் என்று தனக்கு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். உலக கால்பந்து போட்டியை நெறிப்படுத்தி வழங்கும் ஃபிஃபாவின் தலைவர் செப் பிளட்டர் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
துருக்கியில் தடை செய்யப்பட்ட குர்து இனக்குழுவான PKK-வை சேர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் 23 பேரை பாதுகாப்பு படையினர் கொன்றுள்ளதாக துருக்கிய அதிகாரிகள் கூறுகின்றனர். 2 நாட்களாக சிஸ்ரே மற்றும் சிலோபி ஆகிய தென்கிழக்கு நகரங்களில் நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளில் இவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சில இடங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னமும் அமலில் உள்ளது. டாங்குகள் சில இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. 2 நகரங்களிலும் இளம் PKK படையினர் தடுப்புகளை அமைத்தும் பதுங்கு குழிகளை தோண்டியும் அண்டை புறங்களை போர் பகுதிகளாக மாற்றி வருகின்றனர். இங்கே கிட்டத்தட்ட 10,000 சிப்பாய்கள் மற்றும் போலீசார் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் PKK தீவிரவாதிகளை அகற்றும் வரை போரை தொடரப்போவதாக துருக்கிய பிரதமர் அஹமத் டவுடோகுலு சூடுத்துள்ளார். ஆனால் இந்த நடவடிக்கையில் சாதாரண பொதுமக்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக குர்து இன அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள்.
ஆப்கானிஸ்தான் கிழக்கு பகுதியில் இயங்கும் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினர் தமது குழுவில் மேலும் பலரை சேர்க்கும் நோக்குடன் வானொலி நிலையம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எஃப்எம் அலைவரிசையூடாக இந்த வானொலி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதனை கேட்கக்கூடியதாக இருப்பதாகவும் நங்கார்கார் நகராட்சி அவையின் உறுப்பினர் தெரிவித்துள்ளார்.
தைவானுக்கு 1.8 பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க ஆயுத தளவாடங்களை விற்றதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்கள் மீதும் தடைகளை விதிக்க உள்ளதாக சீனா கூறியுள்ளது. இந்த விற்பனையால் சீனாவின் இறையாண்மை கடுமையாக மீறப்படும் என்று கூறியுள்ள சீன அரசு இந்த அழைப்பினை விடுத்துள்ளது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் வெறுப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குற்றமாக அறிவிக்கும் புதிய சட்ட திருத்த முன்வரைவுகளை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் சமர்ப்பித்திருந்தது. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை மனித உரிமை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல தரப்பாரும் கடுமையாக எதிர்த்திருந்தனர். இந்த பின்னணியில் அந்த சட்டத்தை திரும்பப் பெறுவதாக இலங்கை அரசு இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இனங்களுக்கிடையே வெறுப்பை தூண்டும் கருத்துக்களை தெரிவிப்பதை தடை செய்யும் சட்டமூலத்தை வாபஸ் பெறுவதாக அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில்களை வழங்கிய ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல இதனை அறிவித்தார். இந்த சட்ட மூலம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்ற விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது. ஆனால் அதனை வாபஸ் பெறுமாறு சிவில் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுபல சேனா போன்ற அமைப்புகளும் குரல் கொடுத்து வந்தனர். இந்த பின்னணியில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சட்டமூலத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது. இலங்கை குற்றவியல் சட்டத்தில் திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் இனவாதத்தை தூண்டும் கருத்துக்களை தெரிவிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வகையில் உத்தேச சட்டமூலத்தின் மூலம் போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்படவிருந்தது. ஆனால் இதன் மூலம் கருத்துக்களை தெரிவிக்கும் சுதந்திரத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பல தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். கால்நடை அபிவிருத்தி பணிகளுக்காக அம்பாறை பானம பகுதியில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த காணிகளில் பலவந்தமாக முஸ்லீம் மக்கள் நுழைந்து விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட செயலானது சட்டவிரோதமானது என்று நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் கே எஸ் உதயகுமார்.
கால்நடை அபிவிருத்தி பணிகளுக்காக அம்பாறை பானம பகுதியில் தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த நிலங்களுக்குள் முஸ்லிம் மக்கள் பலவந்தமாக நுழைந்து விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை சட்ட விரோதமானதென்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதை முற்றாக தடை செய்த நீதிமன்றம் கால்நடை அபிவிருத்தி பணிகளுக்காக அதனை மீண்டும் பெற்றுக் கொடுக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முஸ்லிம் மக்கள் தங்களது காணிகளுக்குள் பலவந்தமாக பிரவேசித்து விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டி தமிழ் தரப்பினர் பொத்துவில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்தனர். அந்த வழக்கை ஆராய்ந்த பொத்துவில் மஜிஸ்ட்ரேட் நீதிபதி சம்பந்தப்பட்ட நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முஸ்லிம் தரப்பினருக்கு அனுமதி வழங்கினார். மஜிஸ்ட்ரேட் நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரி தமிழ் தரப்பினர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்தனர். அந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் முஸ்லிம் தரப்பினர் பலவந்தமாக சம்பந்தப்பட்ட நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை சட்ட விரோதமானதென்று உத்தரவு பிறப்பித்ததாக தமிழ் தரப்பினர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் கணேஸ்வரன் தெரிவித்தார்.
இதில் இன்னொரு வேற்று ஒரு சிறுபான்மையினம் அங்கு ரசாயன பசலில போட்டு வயல் வெட்டி கிருமி நாசினி அடித்து அந்த மேய்ச்சல் நிலத்தில் உள்ள பல மாடுகள், பசு மாடுகள், அதாவது பால் கொடுக்கும் மாடுகளை கொன்றது மாத்திரமல்லாமல் அந்த ஏழை மேய்ப்பர்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்ட இன்று இந்த தீர்மானத்தின் மூலம் பெரிய ஒரு சகாயம் கிடைத்திருக்கிறது. அது மென்மேலும் நீதிமன்றத்தில் உள்ள நம்பிக்கையை வலுவூட்டும் என்று நான் நம்புகிறேன்.
இந்த தீர்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்தில் நஷ்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஆராய்ந்து வருவதாகவும் வழக்கறிஞர் மேலும் தெரிவித்தார்.
ஏனென்றால் அந்த நட்டம் அளவிடக்கறியாது, கிட்டத்தட்ட 50 மில்லியன் வரை அந்த சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதாவது அந்த இருந்த நுண்ணுயிர்கள் பயிர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அங்கு உள்ள நீர்நிலைகளில் கூட அந்த நச்சுத்தன்மையான யூரியா போன்ற பெஸ்டிசைட்ஸ், வீடிசைட் போன்ற ரசாயன கிருமி கொல்லிகள், அதே போல ரசாயன, அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்னும் 3 வருடங்கள் செல்லும், அதை பழைய நிலையின் 50% கொண்டு வர.
சம்பந்தப்பட்ட நிலத்தை கால்நடை அபிவிருத்தி பணிகளுக்காக பெற்றுக் கொடுப்பதாக 1994 அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலொன்றின் மூலம் பகிரங்கப்படுத்தப்பட்டது. சுமார் 20 ஏக்கருக்கும் மேல் விஸ்தீரணம் கொண்ட இந்த நிலத்துக்குள் 2012 பலவந்தமாக நுழைந்த முஸ்லிம் தரப்பினர் அங்கு விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாக தமிழ் தரப்பினர் தங்களது மனு மூலம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து தமிழக செய்திகள். தமிழ் படைப்பாளிகளுக்கான 2015 சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் ஆ மாதவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி குறிப்பு வழங்குகிறார் முரளிதரன்.
2015 தமிழ் படைப்பாளிகளுக்கான சாகித்ய அகாதமி விருது எழுத்தாளர் ஆ மாதவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை இன்று சாகித்ய அகாதமி வெளியிட்டது. 2013 வெளியிடப்பட்ட இவரது இலக்கிய சுவடுகள் என்ற கட்டுரை நூலுக்காக தற்போது இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. 1934 திருவனந்தபுரத்தில் பிறந்த ஆ மாதவன் பள்ளிக்கூடத்தில் தமிழும் மலையாளமும் பயின்றவர். இவரது முதல் தொகுதியான மோகப்பல்லவி 1974 வெளிவந்தது என்றாலும் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் இலக்கிய உலகில் மாதவன் தீவிரமாக இயங்கி வந்தார். சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருப்பது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய ஆ மாதவன் காலம் கடந்தேனும் அங்கீகாரம் கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார்.
50 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். காலமாகவும் என்னை கண்டுகொண்டு என் எழுத்துக்களை கண்டுகொண்டு அவர்கள் கௌரவ படுத்திருக்காங்க. விருது அகில இந்திய ரீதியிலான இந்த விருதை கொடுத்திருக்கிறார்கள் என்று அதுவும் தமிழுக்கு வாயிலாக என்னை சொல்லும் போது பெருமையாகத்தான் இருக்கிறது. அவர்களையும் வாழ்த்துக் கொள்கிறேன். என்ன நிறைய பெருமை.
இதுவரை 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கும் ஆ மாதவன் புனலும் மணலும் தூவானம் கிருஷ்ணப்பருந்து ஆகிய குறிப்பிடத்தக்க நாவல்களையும் எழுதியுள்ளார். படைப்புலகில் தீவிரமாக இயங்கிய தனக்கு கட்டுரை தொகுப்புக்காக விருது வழங்கப்பட்டுள்ளதும் மகிழ்ச்சியே என்று தெரிவித்தார் மாதவன்.
சிறுகதை கலைஞர் அப்படி என்றுதான் எங்களை விமர்சகர்கள் சொல்வார்கள். தேவமோகன் வந்து சிறுகதை கலைஞர் மாதவன் தான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஆனா அந்த சிறுகதை எல்லாம் விட்டு இப்போ ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்க பரிசு கொடுத்திருக்கும். அதுவும் ஒரு பெருமை தான். கட்டுரைகளும் என்னுடைய படைப்பு தானே. நான் சொல்ல விரும்பிய விஷயங்களை தானே கட்டுரைகளாகவும் வந்திருக்கிறது. அதனால பெரியப்பட விஷயம் காலம் கடந்த ஐநூறு செய்தார்களே என்ற சந்தோஷம் எனக்கு இருக்கிறது.
இனி நான் உறங்கட்டும். யக்ஷி, கமலாதாசின் கதைகள் உள்ளிட்ட படைப்புகளை மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் மாதவன். மாதவனின் ஆரம்பகால எழுத்துக்களில் திராவிட இயக்கத்தின் தாக்கம் இருந்தது. அதன்பின் லாசா ராமாமிருதம், தி ஜானகிராமன், புதுமைப்பித்தன் ஆகியோரது எழுத்துக்களில் மாதவன் ஈர்க்கப்பட்டார்.
தமிழனாகியால் மலையாளக்கரை இருந்து கொண்டிருந்ததால் திராவிட இலக்கியத்தின் ஆரம்ப கால படைப்புகள் என்னை மிகவும் ஈர்த்தன. அவர்களது அறிவு சுத்தமான கோட்பாடுகள், அவருடைய பகுத்தறிவு கொள்கைகள், அவர்களுடைய மொழியடைகள் எல்லாம் ஆரம்பகத்தில் என்னை கவர்ந்தன. அந்த தமிழை என்னை விட்டு சென்றது என்பதை நான் பெருமை தான் கொள்கிறேன். அதனால் அதில் நான் எந்த காலத்திலும் மறக்க முடியாது சொல்லத்தான் வேண்டும். இந்த இலக்கிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கிறதுக்கு அது கூட ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்ல வேண்டும்.
தினமணி கதிர், தீபம் பத்திரிகைகளில் பணிபுரிந்திருக்கும் மாதவன் கேரளா தமிழ் இதழின் ஆசிரியராகவும் விளங்கினார். மலையாள இலக்கிய உலகுடன் நெருங்கிய பரிச்சயம் கொண்டிருக்கும் மாதவன் தற்போது திருவனந்தபுரத்தில் வசித்து வருகிறார்.
முரளிதரன். சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட பெருமழை மற்றும் வெள்ளத்தில் தொழில்துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் பாதிக்கப்பட்ட ஒரு தொழிற்பேட்டையான அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் எந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது என்று அந்த தொழிற்பேட்டையின் தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் எல் வேணுகோபாலிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இது வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா வந்து கம்பெனி வந்து ஓட்ட முடியல சார். அதாவது அந்த வெள்ளத்தாலையும் அதுக்கப்புறமா வந்த என்ன சொல்றது அந்த பவர் கட்டு இந்த மாதிரி காரணத்தினால 1 மாசமா நாங்க சரியா ஓட்ட முடியல சார்.
அது தவிர இந்த குறிப்பா இந்த வெள்ளத்தினால எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு தொழில் நடக்க முடியாதனாலே ஏற்பட்ட நஷ்டங்கிறது எந்த அளவு இருக்கு இருக்குங்கிறத பத்தி நீங்க ஏதாவது கணிச்சிருக்கீங்களா?
ஒரு 700 crores to 1000 crores வரைக்கும் இருக்கும் சார். 50 எச்சட்டை பொறுத்த வரைக்கும்.
இது வந்து நீங்க சொல்றது நவம்பர் மாசம் முழுக்க பெஞ்ச மழையா இல்ல டிசம்பர்ல இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி
இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெஞ்சது இல்லையா? அதுதான் நவம்பர் பெஞ்ச மழை வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இருந்தது. ஆனா பெரிய பாதிப்புன்றது டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல பெஞ்ச மழை தான் ஜாஸ்தியா இருந்தது.
அதுல என்ன மாதிரியான சேதம் உங்க தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்டது?
சேதம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இப்போ அந்த ஃபிளட் ஆனதுனால கம்பெனி இப்போ எங்களோட 50 எச்சட்ல 2 பகுதி உண்டு சார். ஒன்று வந்து சவுத் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று நார்த் ஃபேஸ்னு சொல்லுவோம். அந்த நார்த் ஃபேஸில் வந்து கம்பெனியில் வந்து ஃபுல்லாக ஒரு 4 அடி வரைக்கும் தண்ணி பூ வந்து மிஷினோட அந்த டிரைவ்ஸ் இதெல்லாம் தண்ணி பூ வந்து மிஷின் வந்து ரொம்ப பாதிப்பாயிடுச்சு.
இல்ல, இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையில இருக்கிற தொழிற்சாலைகள் என்ன மாதிரியான தொழிற்சாலைகள், அதுல என்ன விதமான இயந்திரங்கள்?
எல்லா விதமான தொழிற்சாலை இருக்கு. லெதர் ஃபேக்டரி இருக்கு, மெடிசின் ஃபேக்டரி இருக்கு, அதே மாதிரி இன்ஜினியரிங் ஆட்டோமோட்டிவ் சப்ளை பண்ற ஃபேக்டரிஸ் இருக்கு.
நீங்க சொல்ற இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இயந்திரங்கள் முற்று முழுதா பாதிக்கப்பட்டிருதா, இல்ல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு?
பகுதி பாதிக்கப்பட்டு, இப்ப டிரைவ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதை கழட்டி கொண்டும் போயிட்டு நம்ம இதுல சர்வீஸ் சென்டர்ல கொடுக்கணும். அது நமக்கு நல்லா இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. ஆனா அந்த டிரைவ் சர்வீஸ் பண்றதுக்கே 15 நாள் கேட்கறாங்க.
இது முழுசா பாதிக்கப்பட்டு சுத்தமா இனிமே இயங்காது அப்படிங்கிற மாதிரி நிலைமையில எந்த அளவுக்கு இருக்கும்?
அது ஒரு 25% இருக்கும் சார்.
ஆனா இந்த நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தும் போது இந்த மாதிரியான ஒரு சேதம் மற்றும் வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கெல்லாம் நீங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, காப்பீட்டு தொகை எடுத்திருப்பீங்க இல்லையா?
ஆமா, இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம் சார். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப வந்து பரவாயில்ல, கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு, அதுக்கான ஆக்ஷன் எல்லாம் இப்ப இமீடியட்டா எடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க அப்ரோச் பண்ணப்போ எங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டு வேணும் அந்த ரெக்கார்டு வேணும் எல்லாமே போட்டு கேட்டு கேட்டாங்க. அதை நாங்க கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணதுனால இப்ப கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டு இருக்காங்க சார்.
மாநில அரசாங்கம் சொல்றீங்க?
மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி.
மாநில அரசாங்கம் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் செஞ்சிருக்காங்க? ஏதாவது இழப்பீடுங்கிற மாதிரி ஏதாவது தராங்களா?
இழப்பீடுகள்லாம் கிடையாது சார். பட் ஆனா இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க, அதான் கவர்மெண்ட்ல வந்து இப்போ பேங்க்ஸ் மூலயமா பேசி ஆல்ரெடி நாங்க வாங்கின கடனுக்கான வட்டியை வந்து குறைக்கிறதோ இல்ல ஒரு சாஃப்ட் லோன் மாதிரி கொடுக்கறதோ அந்த மாதிரி ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பேசிட்டு இருக்காங்க சார்.
இந்த இயந்திரங்கள் இயங்காம தொழிற்சாலைகள் இயங்காம போன ஒரு நிலைமை காரணமாக எவ்வளவு மேன் அவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு மனித வேலை நாட்கள் உங்களுக்கு இழப்பாயிருக்கு, அதில் வேலை தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு?
அதான் சார், 1 மாதம் கிட்டத்தட்ட. பட் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்களும் வேலைக்கு வர முடியாத சூழ்நிலை, நாங்களும் கம்பெனிக்கு போக முடியாத சூழ்நிலை தண்ணி சூழ்ந்ததுனால.
அதனால வந்து அவங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது மாதம் அவங்களுக்கு சம்பளம் ஏதாவது கொடுக்க முடிஞ்சதா, இல்ல
வேலைக்கு கருணை அடிப்படையில் நீங்க ஏதாவது பண்ணி தானே சார் ஆகணும்?
இல்ல, அது நீங்க செஞ்சிருப்பீங்க, உங்க தொழிற்பேட்டையில் இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளும் செஞ்சாங்களான்னு
கேக்குறேன். செஞ்சிருக்காங்க சார், செஞ்சிருக்காங்க சார்.
அதாவது மழையினால வேலைக்கு வர முடியாம போன தொழிலாளர்களுக்கு முழு ஊதியம் கொடுத்துறீங்களா?
முழு ஊதியம் இருக்காது, சம் பார்ட் ஆஃப் அமௌண்ட் கொடுப்பாங்க சார், ஒரு 50% அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க சார். ஏன்னா ஆல்ரெடி நாங்களும் லாஸ் ஆயிருக்கோம்.
சரி, இது
பாதிக்கப்படக்கூடாது.
இது எந்த அளவுக்கு விரைவா நீங்க வந்து தொழிற்சாலைகள்லாம் வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும்னு நினைக்கிறீங்க?
இப்போ திரும்பிடுச்சு சார், அதாவது இந்த மண்டேல இருந்து திரும்பி இருக்கு சார். ஆனா அப்படியும் சொல்ல முடியாது, இன்னும் 25% வந்து இன்னும் எங்க மாதிரி சார் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த மிஷின் தண்ணியில முழுன இயந்திரங்கள் வந்து சர்வீஸ் கொடுத்த இடத்துல எல்லாமே நிறைய எல்லா இடத்துலயும் பாதிப்பு ஜாஸ்தியானதுனால சர்வீஸ் சென்டர்ல இருக்கிற எல்லாமே வந்து ஃபுல்லா கியூர நிக்குது சார்.
அம்பத்தூர் தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் எல் வேணுகோபால், சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பல குடியிருப்பு பகுதிகளில் இன்னமும் வெள்ளம் வடியாத சூழல் நீடிப்பதாக புகார்கள் தொடர்கின்றன. இதை ஆராய்கிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
சென்னையில் வெள்ளம் வடியாத பகுதிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் கல்விக் கூடங்களை திறப்பது தவறு என்று பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னையில் ஒரு சில பள்ளிகள் தவிர மற்ற பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுவிட்டன. அவற்றில் மிகவும் பாதிக்கப்பட்ட பள்ளிகளின் வளாகங்களை தூய்மைப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு பிரபல மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தை முழுமையாக தூய்மை செய்வதற்கு முன்பே அப்பள்ளி திறக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து துறையின் இயக்குநர் குழந்தை சாமி, நீர் தேங்கியுள்ள பள்ளியின் வளாகங்களில் தேவையான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிகளுமே கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேஃப்டி நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். தண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் இருந்ததுன்னா குழந்தைங்க அங்கே போகாத அளவுக்கு பார்த்துட்டு அந்த வகுப்பறைகளுக்குள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு வந்து ஏற்பாடுகள் செய்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் வந்து அந்த கிளாஸ் டீச்சர்ஸும் ஹெட்மாஸ்டர்ஸும் திருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பள்ளிகளை வந்து நாங்கள் திறந்துருக்குறோம். திறக்க முடியாது இருக்கிற சில பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு திறக்கிறதுக்கு உண்டான வேகமான நடவடிக்கைகளை வந்து அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்றது.
ஆனால் கல்வி கூடங்களை விரைவாக திறந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அரசாங்கம் செயல்படுவதாகவும், மாணவர்களின் நலன் மீது கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் குறை கூறுகின்றனர்.
ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து பள்ளிக்கூடத்தில் கூட நடவடிக்கை எடுக்கல, படிக்கிற பசங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, ஆரோக்கியமான விஷயங்களில் வந்து ஏன் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இன்னும் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா சேரும் சகுதியுமாக தான் இருக்குது, பசங்கள்லாம் வந்து தரையில் தான் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. பசங்களுக்கு வந்து படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி சுகாதாரமும் முக்கியன்றதை வந்து அரசு கவனத்தில் மேற்கொண்டு சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கிறது தான் என்னுடைய விருப்பம்.
என்றார் வளசரவாக்கம் பகுதியில் வசித்து வருபவரான முத்துக்குமார். இன்னமும் அப்பகுதியில் உள்ள ஒரு சில தனியார் பள்ளிகளின் நிலைமைகள் குறித்து பெற்றோர்களுக்கு கவலை நீடிக்கும் சூழலில் அந்த பகுதியில் இருந்து வெளிப்பகுதிகளுக்கு சென்று படிக்கும் மாணவர்களின் நிலை கூடுதல் கவலைக்குரியது என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். இப்படியான குழந்தைகள் ஆபத்தான சாலை பயணத்தை மேற்கொள்வதாகவும் அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயமும் உள்ளது என்றும் அப்பகுதி மக்கள் வருந்துகின்றனர். சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் வடிந்து விட்டதால் அரசு மற்ற புனரமைப்பு பணிகளை வேகப்படுத்தி வருவதாகவும் இதன் காரணமாக வெள்ளம் வடியாத வளசரவாக்கம், விருகம்பாக்கம், ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட சென்னையின் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள அசுத்த நீரை அகற்றும் பணிகள் தாமதப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் வெளியிட்டுள்ளனர். வளசரவாக்கம் பகுதியில் தேங்கியிருக்கும் நீரை வெளியேற்றுவதற்கு தேவையான மோட்டார் பம்புகளை சில தனியார் நிறுவனங்கள் அளித்துள்ள போதும் அரசு அவற்றை பயன்படுத்தாமல் பணிகளை தாமதப்படுத்துவதாக கூறுகிறார் அப்பகுதி வாசியான விட்டல் நாதன்.
கிட்டத்தட்ட 29ஆம் தேதியிலிருந்து இன்னி வரைக்கும் எந்த அரசாங்க ஊழியரோ அரசாங்க அதிகாரிகளோ யாருமே இங்கே வந்தது கிடையாது. தண்ணி கிட்டத்தட்ட அந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 3.5 எடுப்ப அளவுக்கு தண்ணி, கிட்டத்தட்ட 10-15 நாளாக இதே தான் நிலமை. இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு மோட்ரு பம்போ எதுவுமே எடுத்து கிடையாது. ஆனால் மோட்ரு மட்டும் வச்சுருக்காங்க, ராம்கோ கம்பெனி கொடுத்துருக்கான் இந்த தண்ணியை எடுக்க சொல்லி. ஆனால் இது வரைக்கும் எந்த அதிகாரியும் எட்டி பார்க்கல. அதே மாதிரி இந்த பக்கத்தில் தோப்பு இருக்குது, தோப்புலேருந்து வடிகாலுக்கு எந்த வழியும் வைக்கல. இருக்கிற தண்ணி பூரா ராம்பேட் இந்த ஜானகி நகர் அந்த மாதிரி வளசர பக்கம் மேல் பகுதி எல்லா தண்ணியும் இந்த பக்கம்தான் வருது. ஆனால் இது வரைக்கும் யாருமே என்ன ஏதுன்னு இது வரைக்கும் யாருமே எட்டி பார்க்கல.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன் தொகுத்து வழங்கிய செய்தி கேட்டீர்கள். சென்னையின் பெருவெள்ள காலத்தில் இறந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வது சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தருகிறார் முரளிதரன்.
சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டன. உணவு கிடைக்காமல், தங்க இடம் கிடைக்காமல், பொருட்களை இழந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் என்றாலும் அந்த தருணத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் பெரும் வேதனைகளை அனுபவித்துள்ளனர். தமிழின் முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவரான விக்ரமன் அந்த தருணத்தில் உயிரிழக்க அவரது உடலை பாதுகாக்கவும் தகனம் செய்யவும் அவரது குடும்பத்தினர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசித்து வந்த எழுத்தாளர் விக்ரமன் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலை 2ஆம் தேதி தகனம் செய்ய அவரது குடும்பத்தினர் முடிவு செய்திருந்தனர். ஆனால் 1ஆம் தேதி இரவிலிருந்தே இடைவிடாமல் மழை பெய்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியும் திறந்துவிடப்பட்டது. இதையடுத்து மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட தென் சென்னையின் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. மின்சாரம் இல்லாத நிலையில் விக்ரமனின் சடலத்தை பாதுகாக்க அவரது குடும்பத்தினர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதாக கூறுகிறார் அவரது மகன் கண்ணன்.
ஒரு 2ஆம் தேதி மதியம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி திறப்புனால சென்னை, குறிப்பாக தென் சென்னை வந்து முழுவதுமாக வெள்ளத்தில் முழுகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டது. அது எங்களுக்கு தெரியல, பின்னாடி தான் தெரிய வந்தது. வெளியில் போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறது. இங்கேயும் வீட்டில் பார்த்தீங்கன்னா தொலைபேசி இணைப்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2 இரவு அப்படியே ஒரு பெருத்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் போச்சு. 3ஆம் தேதி காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து பரியல் கிரவுண்டுக்கு போய் பார்க்கும்பொழுது எல்லா இடுகாடுகள்லேயும் வெள்ளம் பூந்து பூட்டியே வச்சுருந்தாங்க. எங்கேயுமே இடுகாடு கிடைக்கல. 1ஆம் தேதி மதியம் இறந்த அவருக்கு வந்து 3ஆம் தேதி மதியம் 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் வெளியில் இருந்த வெதர் கண்டிஷன்னால அவரால் வந்து அந்த உடல் டீகம்போஸ் ஆகாமல் அது பட்டு அப்படியே இருந்தது. இருந்தாலும் அதுக்கு மேலே நாங்கள் அதை வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நாங்கள் வந்து எல்லா அரசாங்க முதல்ல தனியார் மருத்துவமனைகள் ஒரு சிலதை தொடர்பு கொண்டு கேட்டோம். அவங்க வந்து அவங்களுடைய சில கொள்கைகள் வைத்திருந்தார்கள். அதனால் அவங்களால அதை அவங்களால அந்த வச்சுக்க முடியல. ஆனால் அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு நாங்கள் போய் கேட்டபொழுது அவங்கள்ட்ட வச்சுக்கிற வசதி இருந்தது, ஆனால் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் செய்யணும் அப்படின்ட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது.
பல்வேறு முயற்சிகள், வேண்டுகோள்களுக்கு பிறகு ஒரு தனியார் மருத்துவமனை விக்ரமனின் உடலை பதப்படுத்தி பாதுகாத்து தர முன்வந்தது. இதையடுத்து 1ஆம் தேதி உயிரிழந்த விக்ரமனின் உடல் வெள்ளம் வடிந்த நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதியன்று தகனம் செய்யப்பட்டது. சென்னையின் பல இடுகாடுகளில் வெள்ளம் புகுந்து செயல்படாமல் போனதால் விக்ரமனின் உடல் தகனம் செய்யப்பட்ட கிருஷ்ணாம்பேட்டை இடுகாட்டில் அன்று 10 நிமிடத்திற்கு ஒரு உடல் வந்ததாக கூறுகிறார் கண்ணன்.
அங்கே வந்து எங்களுடைய தகப்பனார் உடலில் தகனம் செஞ்சது வந்து 17வது. அங்கே வந்து ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கு ஒரு உடல் வந்து கொண்டே இருந்தது. நாங்கள் வந்து இந்த சடங்குகள் செய்து தகனம் செய்யக்கூடிய அந்த ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்த 4 உடல் வந்துவிட்டது.
வீட்டில் இயற்கையாக உயிரிழந்தவர்களின் உடலை பாதுகாக்க இம்மாதிரியான நெருக்கடியான தருணங்களில் அரசு மருத்துவமனைகள் மறுக்கக்கூடாது என்கிறார் கண்ணன்.
மரணம் அடைந்த ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்த குடும்பங்களுக்கு அரசாங்கம் வந்து இடுகாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தனியார் மருத்துவமனைகள்லேயும் சில விதிமுறைகள் இருப்பதனால அரசாங்கமாவது அவர்களுடைய மருத்துவமனைகளில் இந்த உடலை ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் வெள்ளம் வடிகிற வரைக்கும் அதை நாங்கள் பாதுகாத்து உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து அப்புறம் தகனம் செய்யுங்கள்ங்கிற ஒரு முறையை ஏற்படுத்தினா இது எங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த இரண்டு மூன்று நாட்களில் சென்னையில் ஏராளமான பேருக்கு இதே நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் உதவி செய்திருக்கலாம், அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், அது நடக்காமல் போயிடுச்சு.
நந்திபுரத்து நாயகி, கங்காபுரி காவலன் ஆகிய குறிப்பிடத்தக்க சரித்திர புதினங்களை எழுதியிருக்கும் விக்ரமன் அமுதசுரபி இதழின் ஆசிரியராக அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இயங்கி வந்தார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து பன்னாட்டுச் செய்திகள். இஸ்லாமிய அரசு குழுவின் வருமான வழிகளை துண்டிப்பதை நோக்காக கொண்ட தீர்மானம் ஒன்றின் மீது வாக்களிப்பதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பு நாடுகளின் நிதியமைச்சர்கள் இன்று கூடியிருக்கிறார்கள். இதன் பின்னணியை ஆராயும் பிபிசி செய்தி தொகுப்பு. தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை கூறிக்கொள்ளும் அமைப்பின் நிதியை தடுக்கும் தீர்மானம் ஒன்றை ஏற்றுக்கொள்வதை நோக்காக கொண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 15 உறுப்பு நாடுகளின் நிதியமைச்சர்களும் கலந்தாலோசிக்கின்றனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 70 ஆண்டுகால வரலாற்றில் இவ்வாறான ஒரு மாநாடு நடைபெற்றது இதுவே முதல் முறையாகும். ஜிஹாதி குழுவான அல் கைதாவை இலக்கு வைத்து 1999 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டே இந்த வரைவு தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எண்ணெய் மற்றும் தொல்பொருட்களை கடத்துவதன் ஊடாகவே தமக்கு தேவையான நிதியில் பெரும்பகுதியை IS பெற்றுக்கொள்கிறது என சுட்டிக்காட்டிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இதனை தடுப்பதற்கு தீவிரமாகவும் உறுதியுடனும் செயற்படுமாறு நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளது. IS அமைப்பு உலகின் மிகவும் செல்வந்த ஆயுதக்குழுவாக நம்பப்படுகிறது. அந்த அமைப்பின் மாதாந்த வருமானம் 80 மில்லியன் அமெரிக்க டாலர் என அண்மைய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. சிரியா மற்றும் ஈராக்கின் எண்ணெய் வளத்தின் பெரும்பகுதியை IS தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதுடன் அண்ணளவாக நாளொன்றிற்கு 40,000 பரல்கள் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. அப்படியானால் அவர்கள் இவற்றை எங்கு யாருக்கு விற்பனை செய்கிறார்கள்? IS எண்ணெய் வருவாய் மூலம் ஆண்டொன்றிற்கு 500 மில்லியன் டாலர்களை வருமானமாக ஈட்டுகிறது. அது நாளொன்றிற்கு 1.5 மில்லியன் டாலர்கள் வரையான வருமதியாகும். 8 மில்லியன் பேர் வரையிலானோர் IS-இன் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ளனர். அவர்களுக்கும் எண்ணெய் பெருமளவில் விற்கப்படுகின்றது. இந்த குழுவினருக்கு அல்லது அவர்களது கிளைகளுக்கு உதவி செய்யும் அல்லது உதவி செய்ய முயற்சிக்கும் எந்தவொரு தனிநபர் அல்லது குழுவின் மீதும் ஐநா தடை விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
பிரதீபன் புனிதசீலன். அடுத்து அறிவியல் செய்தி ஒன்று. புற்றுநோயாளர்களில் 90% சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை தேர்வுகள் போன்ற புறக்காரணிகளே நோய்க்கான காரணம் என்று புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
மது அருந்துவதை குறைப்பது, புகைத்தலை கைவிடுவது, வெயில் வெப்பத்தை தவிர்ப்பது போன்ற வழிகளால் சில வகையான புற்றுநோய்களை தவிர்க்க முடியும் என்றுதான் நம்பி வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நோயை தவிர்ப்பது என்பது எந்தளவுக்கு நமது கையில் இருக்கிறது, நமது துரதிருஷ்டவசமான நிலைமை அதற்கு எந்தளவுக்கு காரணமாகிறது என்பதுதான் இன்னும் தெளிவில்லை. ஆனால் இந்த புதிய ஆய்வு சில முக்கியமான தகவல்களை சொல்கிறது. பிரிட்டனில் ஒவ்வொரு ஆண்டும் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகின்ற கிட்டத்தட்ட 340,000 பேரில் 70-90% சுற்றுச்சூழல் மற்றும் அவர்களின் பழக்க வழக்கங்கள் போன்ற புறக்காரணிகள்தான் இந்த நோய் ஏற்பட காரணம் என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மறுபுறத்தில் வெறும் 10-30% நம்மால் தவிர்க்க முடியாத எதேச்சையான மரபணு சிதைவு மாற்றங்கள் காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மரபணு செல்கள் கட்டுக்கடங்காமல் சிதைவுக்கு உள்ளாகிற போதுதான் அது புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. ஆனால் கதிர்வீச்சு, நச்சு ரசாயனங்கள் போன்ற புறக்காரணிகளின் தாக்கம் இல்லாமல் அப்படி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்கின்றனர் ஆய்வாளர்கள். சீனாவில் இப்போது மரணங்களுக்கு புற்றுநோய்தான் முக்கிய காரணம். இப்படியான சுற்றுச்சூழல்தான் புற்றுநோய் ஆபத்தை அதிகரிக்கிறது. எனவே நமது துரதிர்ஷ்டமில்லை, வாழ்க்கை முறைதான் புற்றுநோய் ஏற்படுவதற்கான பெரிய காரணம் என்பதற்கு அதிகம் ஆதாரங்கள் உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். உடலில் வளமைக்கு மாறாக ஏதாவது கட்டிகள், தோல் மாற்றங்கள் ஏற்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க வேண்டுமென்று பிரிட்டனின் புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான நிறுவனம் கூறுகிறது. நாம் எப்படி எங்கே வாழ்கிறோம் என்பதுதான் 90% வரையில் புற்றுநோய் காரணிகளை தீர்மானிக்கிறது என்ற இந்த தகவல் அவற்றை தவிர்ப்பதற்கு மக்களுக்கு பெரிதும் உதவலாம்.
ஜெயபிரகாஷ் நல்லசாமியின் இந்த செய்திக்குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒருவார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.